இலங்கையில் இருந்து கிளம்பும் பொழுது அருள்மொழிவர்மர் உங்களுடைய கப்பலில் தான் ஏறினார். நீங்கள் அவரை நேராக காஞ்சிக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். நான் கடலில் மாட்டிக்கொண்டேன். இரண்டு நாள் பழக்கத்திற்காகவே இளவரசர் என்னை காப்பாற்ற கடலில் குதித்தார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இளவரசரை காப்பாற்றுவதற்காக கடலுக்குள்ளே குதிக்கவில்லை, நீங்கள் ஏன் அவரை காப்பாற்ற முயற்சி செய்யவில்லை என்று வந்தியத்தேவன் கேட்க பார்த்திபேந்திரன் கோபப்பட்டான். ஆக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் மாறி மாறி சண்டை போட்டதை பார்த்த ஆதித்த கரிகாலர், யாரும் சண்டை போட வேண்டாம், அந்த மாய மோகினி விஷனாகும், நந்தினி யாரை பார்த்தாலும் அவர்கள் இப்படிதான் அவர்களுக்குள்ளே நட்புக்குள்ளே சொந்தங்களுக்கிடையே சண்டை போட்டுக் கொள்வார்கள், நீங்கள் அவ்வாறெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்கள் இவ்வாறு சண்டை போட்டுக் கொள்வது எனக்கு மிகுந்த துன்பத்தை தருகிறது என்று அவர் சொல்ல அனைவரும் மௌனமாக இருந்தார்கள். பின்பு பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் முன்னே செல்ல வந்தியத்தேவனோடும் ஆழ்வார்க்கடியானோடும் பேசிக்கொண்டே ஆதித்த கரிகாலர் கடம்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். கோட்டைக்குள்ளே வந்த நந்தினியும் பழுவேற்றையரும் அவரவர் அறைக்கு சென்றார்கள். நந்தினியை மணிமேகலை நன்றாக பார்த்துக் கொண்டாள். பார்த்து பேசிய ஒரு சில மணி நேரத்திலேயே நந்தினியை மணிமேகலைக்கு மிகவும் பிடித்துவிட்டது. நந்தினியை பார்த்து ஆண்கள் மட்டும் மயங்கவில்லை, பல பெண்களும் மயங்கினார்கள். அதில் மணிமேகலையும் ஒருத்தியாகிவிட்டாள். பழகிய ஒரு சில மணி நேரத்திலேயே அவளுடைய பல அந்தரங்க விஷயங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டாள். அதாவது வந்தியத்தேவன் மீது அவளுக்கு இருந்த காதலும், நேற்று வந்தியத்தேவனை இங்கு பார்த்ததையும், மேலும் வேட்டை மண்டபத்திற்குள்ளே யாரோ 4-5 பேர் ஒளிந்து கொண்டிருப்பது போலவும் நடப்பதையெல்லாம் பார்க்கும்பொழுது பயமாகவும் இருக்கிறது, அதே சமயம் வந்தியத்தேவன் மீது காதலாகவும் இருக்கிறது, எப்படி இந்த திருமண பேச்சு நிறுத்துவது என்று தெரியவில்லை, நீங்கள் தான் தீர்வு சொல்ல வேண்டும் என்று கேட்க, நான் வந்த காரியமே கெட்டுவிடும் போலிருக்கிறதே, உனக்கும் ஆதித்த கரிகாலருக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு ராஜ்யத்தில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் என்று வந்தால் நீ வந்தியத்தேவனை காதலிக்கிறாய் என்று சொல்கிறாய், சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நந்தினி சொன்னவுடன் அங்கே ஒரு பெண் வந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நெருங்கி விட்டார்கள், வீரநாராயண ஏரியை தாண்டி விட்டார்கள் என்று அந்த பெண் சொல்லிவிட்டு சென்றால், அவர்கள் வேறு யாரும் அல்ல ஆதித்த கரிகாலனும் அவர்களுடைய நண்பர்களும். கடம்பூர் அரண்மனைக்கு முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தார்கள். எதிர்கால அரசர் ஆதித்த கரிகாலனை பார்ப்பதற்காக அவ்வளவு பேரும் மகிழ்ச்சியாக காத்துக் கொண்டிருந்தார்கள். சொல்ல போனால் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் கரிகாலனை அவர்கள் அனைவருமே அங்கு பார்க்கிறார்கள். இப்பொழுதும் போர் போர் என்றே இருக்கிறார். சோழ சாம்ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் அவர் இப்பொழுது வருவதால் அங்கிருந்த மக்கள் அனைவருமே ஆர்வமாக இருந்தார்கள். ஒருவாறு அனைவருமே அரண்மனையை நெருங்கி விட்டார்கள். முதலாவதாக கந்தமாறன் வந்தான். அவன் உள்ளே வந்த பிறகு அங்கிருந்த பழுவேற்றையர் பார்த்தும் தனது தந்தையை பார்த்தும், இளவரசருடைய குணம் மாறிக்கொண்டே இருக்கிறது, மதம் கொண்ட யானை போல் இருக்கிறார், திடீரென்று சிரிக்கிறார், கோவப்படுகிறார், அவரை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, அவர் இங்கு வந்து எது பேசினாலும் பதிலுக்கு நீங்களும் பார்த்து பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு நேராக நந்தினியை பார்க்க சென்றான். அங்கு நந்தினியும் மணிமகளையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் சொன்னவாறே ஆதித்த கரிகாலரை கையோடு அழைத்து வந்துவிட்டேன் என்று சொல்லி நந்தினியின் அன்பை பெற முயற்சி செய்தான். பிறகு நந்தினி அவருடன் யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று கேட்க, பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன் என்று சொல்ல மணிமேகலையின் முகம் பிரகாசமானது. எப்படியோ எங்கோ சென்று தப்பி அவருடனே வருகிறார் என்ற மகிழ்ச்சியில் அவள் இருந்தாள். எப்படியாவது இந்த திருமண பேச்சு நிறுத்தி வைத்துவிட்டு வந்தியத்தேவனுடன் சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் மணிமேகலையின் மனதில் இருந்தது. ஆதித்த கரிகாலர் உள்ளே வந்தார். அவர் உள்ளே வந்ததும் அரண்மனையின் கோட்டைகள் மூடப்பட்டன. உடனே ஆதித்த கரிகாலர், உடனே ஏன் கோட்டையை மூடுகிறீர்கள், என்னையும் சக்கரவர்த்தி போல சிறையில் அடைக்கப் போகிறீர்களா என்று கேட்க பழுவேற்றியரும் சம்புவரையரும் அதிர்ச்சியாகிவிட்டார்கள். வந்ததும் வராததுமாக இவ்வாறு பேசுகிறாரே, ஏதாவது தவறு ஏற்பட்டுவிடுமோ, நம் அரண்மனைக்குள்ளே கோட்டைக்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனையாகிவிட்டால் நம் குடும்பத்திற்கே பெரிய கஷ்டமாகிவிடுமே என்று சம்புவரையர் மனதில் எண்ணிக்கொண்டார். ஆனால் பழுவேற்றையர் அங்கு பொறுமையாகவே இருந்தார். அதற்கு பிறகு வந்த பார்த்திபேந்திரன், இளவரசர் மனதை புரிந்து கொள்ளவில்லை, மதம் கொண்ட யானை போல் இருக்கிறார், எனவே அனைவரும் பார்த்து பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பும் பொழுது பின்னால் வந்தியத்தேவன் இருந்தான். வந்தியத்தேவனை பார்த்ததுமே பழுவேற்றருக்கு பிடிக்கவில்லை, இவனை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணிவிட்டு கோட்டைக்குள்ளே சென்றார்கள். அப்பொழுது ஆதித்த கரிகாலர் கோட்டைக்குள்ளே வரும்பொழுது நந்தினி வீசிய ஒரு பூ மட்டும் இளவரசர் மேலே பட்டது. அதை பார்த்த இளவரசருக்கு மனதுக்குள்ளே கோபம் வந்தது. அதையெல்லாம் அடக்கிக் கொண்டே கோட்டைக்குள்ளே சென்றார். பின்பு இளையராணியை பார்த்ததுமே, பழுவூர் இளைய பாட்டியா என்று கேட்டார். அது பழுவேட்டிற்கு கோபம் வந்தது. பிறகு அங்கு வந்த பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் அங்கேயே நின்றுவிட, உடனே ஆதித்த கரிகாலர், ஏன் அங்கேயே நின்றுவிட்டாய், இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதி ஆலோசனை செய்ய தொடங்கிவிட்டாயா என்று கேட்க அது அனைவருக்கும் திகிலை உண்டாக்கியது. உடனே சம்புவரையர், என்ன அரசே, சிறை என்கிறீர்கள், சதி என்கிறீர்கள், விருந்தாளியாக வந்திருக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாமா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் சோழ மக்களே எங்களை எரித்துக் கொன்று விடுவார்கள், என் உடலில் உயிர் இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக் கொள்வேன் என்று அவர் சொல்ல, 100,000 பாண்டிய நாட்டு பகைவர்கள் மத்தியில் எந்த தீங்கும் இல்லாமல் அஞ்சாமல் சென்று வந்திருக்கிறேன். ஆனால் துரோகிகள் மத்தியில் வாழ்வதுதான் மிகவும் கடினம். எது எப்படி இருந்தாலும் அனைவரும் நண்பர்களே. அதிலும் முக்கியமாக வந்தியத்தேவன் என்னுடைய நண்பன். அவனை நீங்கள் எதிரியாக பார்க்கிறீர்கள், துரோகியாக பார்க்கிறீர்கள், ஒற்றன் என்று சொல்லி சிறைபிடிக்க பார்த்தீர்கள். இதெல்லாம் எனக்கு சரியாக படவில்லை, அது ஒரு மிகப்பெரிய பிழை என்று சொல்லும்பொழுது கந்தமாறன் தலையை குனிந்து கொண்டான். பிறகு பழுவேட்டரையர் பார்த்து ஆதித்த கரிகாலன் கேட்டார், இளையராணி நந்தினி எப்படி வந்தார், மூடு பல்லக்கிலா, ரதத்திலா, வண்டியிலா என்று கேட்க, அவர் யானையின் மீது அம்பாரியில் வந்தார் என்று அவர் சொல்ல, இனி அவ்வாறே செய்யுங்கள், ஏனென்றால் மூடு பல்லக்கில் வருவதை பார்க்கும் பொழுது என்னுடைய சித்தப்பன் மதுராந்தகன் தான் வருவதாக ஊருக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இனி அந்த வதந்தி பரவாமல் இருப்பதற்காக நாடு அறியவே அவர் அடைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சிரித்துக் கொண்டிருந்தார் கரிகாலர். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் மனதில் பயமாக இருந்தது. இப்பேற்பட்ட தவறு செய்துவிட்டோம், அனைத்து உண்மையும் சொல்லிவிட்டோம், இவர் வெறிபிடித்த மனிதர் போல வயது வித்தியாசம் பார்க்காமல் அனைவரையும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார், பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எங்கு போய் முடியப் போகிறது என்று தெரியவில்லையே என்று ஒரு பக்கம் கவலையில் இருந்தான். இளவரசர் அதோடு நிற்கவில்லை. இந்த மூடு பல்லக்கு விஷயத்தை நான் பேசியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சிறிது மாதத்திற்கு முன்பு இதே மூடு பல்லக்கில் மதுராந்தகர் வந்து தன் கட்சிக்கு பலம் திரட்டி வருவதாக கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்று கேட்க, எதற்காக அவர் அப்படி செய்கிறார் என்று மற்றவர்கள் கேட்க, உடனே இளவரசர், என் தகப்பனாருக்கு பிறகு சோழராஜ்ய சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான். ஏன் உங்களுக்கு தெரியாதா, இதே கடம்பூர் மாளிகையில் தான் ஒரு மூடு பல்லக்கில் அவன் வந்தான், அதுவும் ரகசியமாக வந்தான். நள்ளிரவு இங்கு நடைபெற்ற சதி ஆலோசனையில் அவன் கலந்து கொண்டான். ஏன் பார்த்திபேந்திரா, உனக்கு இதெல்லாம் தெரியாதா, மலையமான் அப்படித்தானே சொன்னார், எப்பொழுது சக்கரவர்த்தி இறப்பார், எப்பொழுது அரியணை ஏறலாம் என்றெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார் என் சித்தப்பன் என்று கரிகாலர் சொல்ல அனைவரும் முறைந்து போயிருந்தார்கள். இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரிய வந்தது என்று பழுவேற்றையரும் சம்புவரையரும் மாறி மாறி பார்த்துக் கொண்டார்கள். பிறகு ஒருவாறு சமாளித்து சம்புவரையர் பேச ஆரம்பித்தார், மலையமானுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பகை இருக்கிறது, அதனால தான் அவர் அவ்வாறு தவறாக சொல்லியிருப்பார், அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அவர் சொல்ல, நான் இங்கு 10 நாள் தங்க போகிறேன், பொறுத்திருந்து பார்க்கிறேன் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று இளவரசர் சொன்னார். நீங்கள் செய்த சதி ஆலோசனை போல நானும் ஒரு சதி ஆலோசனை செய்ய வேண்டும், அதற்கு இதுதான் தகுந்த நேரம், தகுந்த இடம், வாருங்கள் பேசலாம் என்று சொல்லிவிட்டு ஆதித்த கரிகாலர் பேச ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் நாகப்பட்டினத்தில் நாம் பார்த்த பூங்குழியையும் சேந்தன் அமுதனையும் பார்த்துவிட்டு வருவோம் வாருங்கள். நாகப்பட்டினத்தில் இருந்து கிளம்பி கோடிக்கரைக்கு படகில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பூங்குழலி, நான் அரசியாக வேண்டும், யானை குதிரைகளும் பல்லக்கும் பணி பெண்களும் ஆடை ஆபரணங்களும் எனக்கு வேண்டும், நான் எப்படி அவ்வாறு வாழப்போவேன் என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது சேந்தன் அமுதன் அவனுடைய காதலை சொன்னான். எப்பொழுது திருமணம் செய்ய போகிறோம் என்று கேட்க, உன்னை திருமணம் செய்து கொண்டால் எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குமா என்று அவள் கேட்க, அதெல்லாம் என்னால் முடியாது, ஆனால் அமைதியான வாழ்க்கையை தர முடியும், பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருக்கிறது, அங்கு என் அன்னையும் இருக்கிறாள், நீ மட்டும் அங்கு வந்து விட்டால் உன் வாழ்க்கையும் மாறும், என் வாழ்க்கையும் மாறும், என் அன்னையும் மகிழ்ச்சி அடைவாள், அனைவரும் அன்போடு மகிழ்ச்சியாக வாழலாம், கொஞ்சம் யோசித்து பார்த்து சொல் என்று சேந்தன் அமுதன் சொன்னான். அப்பொழுது தூரத்தில் ஒரு மரத்தின் நடுவே ஒரு உருவம் தெரிந்தது. அதை பார்த்ததும் சேந்தன் அமுதன் திகைத்து போனான். தன் அன்னையின் உருவம் போலவே இருக்கிறது என்று எண்ணும் பொழுது பிறகுதான் புரிந்தது அது அந்த ஊமைராணியின் முகம் என்று. பிறகு பூங்குழலி படகில் இருந்து தாவி ஓடைக்கரைக்கு குதித்து அந்த ஊமை பெண்ணை நோக்கி விரைந்து போனாள். ஆனால் அவளுடன் சேந்தன் அமுதனை பார்த்த அந்த ஊமைராணி காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பித்து விட்டாள். பூங்குழலிக்கு புரிந்துவிட்டது, இவன் தம்மோடு வருவதால் தான் அத்தை ஓடுகிறாள் என்று புரிந்து கொண்ட அவள் சேந்தன் அமுதனை அங்கே இருக்க வைத்துவிட்டு ஊமைராணியை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது யாரோ 5 பேர் வந்து ஊமைராணியை பிடித்து கயிற்றால் கட்டி தூக்கி கொண்டு சென்றார்கள். பிறகு பூங்குழலியை அங்கிருந்த படகிலும் கட்டி வைத்து விட்டார்கள். ஊமைராணியை தூக்கி கொண்டு சென்றவர்கள் அதற்குள்ளே மறைந்து போய்விட்டார்கள். பிறகு பூங்குழலி அவசர அவசரமாக கட்டுகளை அவிழ்த்து ஊமைராணியை தேட ஆரம்பித்தாள். பிறகு அங்கு வந்து சேர்ந்த நமுதனும் பூங்குழலியும் சேர்ந்து கொண்டு ஊமைராணியை கண்டுபிடிக்க சென்றார்கள். யார் இவர்கள், எதற்காக தூக்கி கொண்டு செல்கிறார்கள், இவர்களுக்கு என்ன வேண்டும், ஊமைராணி என்ன பாவம் செய்தால் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே பூங்குழலியும் சேர்ந்த நமுதனும் ஊமைராணியை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வழியில் வைத்தியர் மகன் பினகாபாணியை அவளுடைய அண்ணி ராக்கம்மாவையும் பார்த்தாள். அவர்கள் இருவரும் எதை பேசிக் கொண்டிருந்தார்கள். பூங்குழலி அங்கு வந்து என் அத்தையை பார்த்தாயே என்று கேட்டதற்கு, யாரோ 10 பேர் குதிரையில் அவரை தூக்கி கொண்டு போனதை பார்த்தேன், ஆனால் அவர்கள் இந்நேரத்திற்கு வெகு தூரம் சென்றிருப்பார்கள், நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம் என்று வைத்தியர் மகன் சொல்ல, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு பூங்குழலி அங்கிருந்து கிளம்பினாள். வைத்தியர் மகன் பினகாபாணி பழைய அறையில் சிறையில் இருந்தான். எப்படி அவன் வெளியே வந்தான் தெரியுமா, அதற்கான காரணத்தை அடுத்து சொல்கிறேன். அவர்கள் ஊமைராணியை தேடிக்கொண்டு போகும்பொழுது அவர்கள் தேடி தேடி சென்று கொண்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட தஞ்சாவூருக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது தூரத்தில் ஒரு மூடு பல்லக்கு தெரிந்தது. இந்த இடத்தில் சேந்தன் அமுதன் வந்தியத்தேவன் இங்கு இருந்திருந்தால் எப்படியெல்லாம் செய்திருப்பான், அவனைப் போலவே நாமும் ஏதாவது காரியம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நிலைமையை சமாளிக்க முடியும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தான். கோட்டைக்கும் இவர்களுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அப்பொழுது பலத்த மழை பெய்தது, பயங்கரமான காற்றும் வீசியது. அப்படி வீசிய காற்றால் ஆங்காங்கே மரங்கள் எல்லாம் விழுந்து கொண்டிருந்தது. அப்படி மழை பெய்யும் போது அங்கிருந்த ஒரு மண்டபத்தில் அவர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை கடந்து அந்த பல்லக்கு சென்றது. இடியின் வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது உள்ளே இருப்பது பழுவூர் இளையராணி ராணி போல இருந்தது. எப்படியாவது அவரிடம் உதவி கேட்டு இவர்கள் தூக்கி சென்ற ஊமை ராணியை விடுதலை செய்ய வேண்டும். சொல்ல போனால் அந்த ஊமை ராணியே உங்கள் அம்மாதான் என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பூங்குழலி எண்ணிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது குறுக்கே விழுந்த மரத்தின் காரணமாக பல்லக்கை இறக்கி வைத்தார்கள். அந்த பல்லக்கில் இருந்தது நந்தினி அல்ல, ஊமை ராணிதான். அவள் யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து வெளியே வந்து பூங்குழலியும் சேந்தனமுதனையும் பார்த்தாள். பின்பு சமிக்கையில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அதாவது அந்த பல்லக்கில் பூங்குழலியை போக சொல்லியும் ஊமை ராணி சேந்தனமுதனோடு அவனுடைய குடிசைக்கு போவதாகவும் சொல்ல பூங்குழலி அந்த பல்லக்கில் ஏறிக்கொண்டாள். இந்த விஷயம் நடந்தது எதுவுமே அங்கிருந்தவர்களுக்கு தெரியவில்லை. சேந்தனமுதனும் ஊமை ராணியும் குடிசைக்கு சென்று விட்டார்கள். பூங்குழலி அந்த பல்லக்கின் வழியாக தஞ்சை கோட்டைக்குள் சென்று விட்டாள். தஞ்சை கோட்டையை காவல் செய்வதற்கான வீரர்கள் குறைவாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் அங்கே இருந்த பாதி பேர் கடம்பூர் அரண்மனைக்கு காவலாக சென்று விட்டார்கள். மீதம் இருந்தவர்கள் இளவரசரை தேட போய்விட்டார்கள். கையில் இருந்த கொஞ்ச ஆட்களை வைத்துக் கொண்டுதான் கோட்டை காவல் நடந்து கொண்டிருந்தது. மூடு பல்லக்கில் வருவது யார், யார் அந்த உயர் குடும்பத்து பெண்மணி என்றெல்லாம் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆக அந்த மூடு பல்லக்கில் வருவது யார் என்று தெரிந்து கொள்வதற்காக ஒருபுறம் சின்ன பழுவேற்றையரும் மறுபுறம் ஆழ்வார்க்கடியானும் ஆவலாக இருந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் சில சமயம் பார்த்தால் கடம்பூர் அரண்மனையில் இருப்பான், சில சமயம் பார்த்தால் இங்கே இருப்பான். அவன் எங்கே இருப்பான் என்று யாருக்குமே தெரியாது. எப்படி இருந்தாலும் அவருடைய குருவான முதன் மந்திரிக்கு தான் அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். இலங்கையில் ஒரு முறை ஊமை ராணியை பிடித்து வருமாறு முதன் மந்திரி சொல்லி இருந்தார். ஆனால் அந்த முயற்சியில் ஆழ்வார்க்கடியான் தோற்றுவிட்டார். இருந்தாலும் முதன் மந்திரி வேறொரு ஆளை வைத்து ஊமை ராணியை தூக்கி கொண்டு வந்து விட்டார். அவரை அழைத்து கொண்டு வர அனுப்பப்பட்டதுதான் அந்த மூடு பல்லக்கு. பழுவூர் சிறையில் இருந்த பினகா பாணியை முதன் மந்திரி சந்தித்து அவருக்காக ஒரு காரியம் செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்கதான் பினகா பாணி சென்று கோடிக்கரைக்கு வந்த ஊமை ராணியை யாருக்கும் தெரியாமல் கடத்தி கொண்டு வந்து மூடு பல்லக்கில் வைத்து அனுப்பி வைத்தான். ஆனால் வரும் வழியில் பெய்த மழையால் மரம் சாய்ந்து விழுந்தது. அதில் ஒரு மரம் அவன் மேலே விழுந்து விட்டது. இதனால் அவனால் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியவில்லை. எப்படி இருந்தாலும் முதன் மந்திரி நினைத்தது போலவே ஊமை ராணியை பிடித்து விட்டார்.